மாவீர மகுடம். கேணலுக்கு உட்பட்ட 10 மாவீர்களின் நினைவு நாள் என்று
வணங்குகிறோம்.
எம்வி அகத் என்ற கப்பலில் பயணித்த வழி, இந்திய கடற்படை முற்றுகையிட்ட வழி, இந்திய அரசின் நயவஞ்சகத்தால் இந்திய ஸ்ரீலங்கா கூட்டுப்படை சதியால் 1993 தை 16 அன்று கப்பலோடு தம்மை தாமையை தீயிட்டு அழைத்து வீரச்சாவை தழுவிக்கொண்ட கேணல் கிட்டு உட்பட்ட 10 மாவீர்களதும் நினைவு நாள் என்று.
தென்றல் தவழ்ந்து வரும் தீண்டும் கடல் அலைகள் தண்ணீர் உந்தன் வரதுதனை நாங்கள் உறங்காமல் காத்திருந்தோம் அண்ணா. தென்றல் தவழ்ந்து வரும் மண்ணில் தீண்டும் கடல் அலைகள் தண்ணீர்
கேணல் கிட்டு அவர்களோடு லெப்டினன்ட் கேணல் குட்டிஸ்ரீ, மேஜர் வேலவன், கடற்படை கேப்டன் குணசீலன், கடற்படை கேப்டன் ரொசான், கடற்படை கேப்டன் நாயகன், கடற்படை கேப்டன் ஜீவா, கடற்படை லெப்டினன்ட் தூயவன், கடற்படை லெப்டினன்ட் நல்லவன், கடற்படை லெப்டினன்ட் அமுதன் ஆகியோர் வீரச்சாவை தழுவிக்கொண்டார்கள். கேணல் கிட்டண்ணா தனது 18 அகவையில் 1979 தமிழீழ விடுதலை போராட்டத்தில் இணைந்து கொண்டவர். வெங்கட்டு என பெயர் மாற்றம் பெற்று பின்னர் கிட்டு என்று தோழர்களால் செல்லமாக அழைக்கப்பட்டார். கிட்டண்ணா தேசிய தலைவரிடம் இராணுவ பயிற்சி பெற்றவர். 1983 ஏப்ரல்களில் விடுதலை புலிகளின் தாக்குதல் அணியில் கிட்டண்ணா 2வது பொறுப்பாளராக நிலை உயர்த்தப்பட்டவர். இதன் பின் உள்ளூராட்சி தேர்தலை பயிஸ்கரிக்கும் பொருட்டு யாழ்ப்பாணம் கந்தரமடம் வாக்குச்சாவடியில் இராணுவம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மற்றும் ஜூலை 1983 சுலங்கா படைகளின் வாகனங்கள் மீது நடத்தப்பட்ட திருநெல்வேலி கண்ணிபடி தாக்குதல் என்பவற்றிலும் அவர் கலந்து கொண்டார். 1983 இறுதி காலத்திலே இந்தியாவுக்கு பயிற்சிக்கென சென்ற இயக்கத்தின் முதல் குழுவிலே கிட்டண்ணா இடம்பெற்றிருந்தார். பயிற்சியை முடித்து தமிழீழம் வந்த கிட்டண்ணா 1984 மார்ச் 2 நடைபெற்ற குருநகர இராணுவ முகாம் தாக்குதல் உட்பட்ட பல்வேறு தாக்குதல்களில் பங்கு பெற்று அதை நெறிப்படுத்தினார். இதனிடம் ஜாழ் மாவட்ட தளபதியாக இருந்த கேப்டன் பாண்டிதர் வீரச்சாவடைய அவர் இடத்துக்கு கிட்டண்ணா நியமிக்கப்பட்டார். ஜாழ் மாவட்ட தளபதியானதோடு ஜாழ் காவல்நிலைய தாக்குதலுக்கு பொறுப்பேற்று நடத்தி அங்கிருந்த பெருந்தொகையான ஆயுதங்களை கைப்பற்றியவர். 1987 மார்ச் இறுதியில் தேசத்துரோகிகளின் கை கொண்ட தாக்குதலால் தனது இடது காலில் காயம் ஏற்பட்டு இடது காலை இழந்தார். இந்திய இலங்கை ஒப்பந்த காலத்தில் தனது சிகிச்சைக்காக இந்தியா சென்றார் கிட்டண்ணா. கிட்டண்ணாவை இந்திய அரசு வீட்டுக்காவலில் சென்னை மத்திய சிறையிலும் அடைத்து வைத்திருந்தது. இந்திய அரசு அவரை தமிழகத்தில் பின்னாளில் விடுதலை செய்தது. 1989 சுலங்கா அரசோடு பேசுவதற்கு கொழும்பு சென்ற குழுவில் அங்கம் வகித்த கிட்டண்ணா விடுதலை புலிகளின் வெளிநாட்டு பிரிவு பொறுப்பாளராக அங்கிருந்தபடியே லண்டன் சென்றார். பின்னர் லெப்டினல் கூட்டி செய்யப்பட்ட 10 பேரோடு குவேக்கஸின் சமாதான செய்தியோடு சர்வதேச கடற்பரப்பினூடாக இந்தியாக சென்ற கப்பலில் தமிழீழம் திரும்பும் போது இந்திய கடற்படையால் சுற்றி வளைக்கப்பட்ட போது கப்பலை வெடிக்க வைத்து வீரச்சாவை தழுவிக்கொண்டார். கர்னல் கிட்டண்ணா தேசிய தலைவரால் அதிகம் நேசிக்கப்பட்டவர். அவரின் அன்பை அனுபவித்தவர். தேசிய தலைவரின் லட்சியத்துக்காக தோள் கொடுத்து அவரின் மனதோடு ஒன்றித்து வாழ்ந்தவர் கிட்டண்ணா. அதனால் தான் தேசிய தலைவர் அவர்கள், கெட்டுவை ஆழமாக நேசித்தேன். தம்பியாக தளபதியாக எனது சுமைகளை தாங்க முற்ற தோழனாக நான் அவனை நேசித்தேன். இது சாதாரண மனித பாசத்துக்கு அப்பாலானது. ஒரு இலட்சிய பற்று உணர்வில் ஒன்றித்து போராட்ட வாழ்வில் நாம் பகிர்ந்து கொண்ட அனுபவத்தில் ஒருவரை ஒருவர் ஆழமாக இனம் கண்ட புரிந்துணர்வில் வளர்ந்த நீயம் இது என்று கர்னல் கிட்டண்ணாவின் வீரச்சாவுக்கு பின்னர் தமக்கும் அவருக்குமான இடையில் இருந்த பாசப்பிணைப்பை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். கிட்டண்ணா எந்தளவுக்கு தலைவரின் மனதில் இடம் பிடித்தாரோ அதே அளவு தமிழ மக்களின் மனங்களிலும் நிறைந்திருந்தார். எந்த காலத்திலும் மறக்க முடியாதவரின் நினைவுகளோடு இன்றும் தமிழீழம் அவர் நினைவுகளை சுமந்து நிற்கின்றது. தமிழீழம் மட்டுமல்ல, புலம்பெயர்ந்த தேசத்தில் வாழும் உறவுகளும் கர்னல் கிட்டண்ணாவின் நினைவுகளை அவர்கள் உள்ளங்களில் ஏந்தி நிற்கின்றார்கள். தமிழீழ விடுதலை போராட்டத்தின் ஆரம்ப காலத்திலிருந்து ஆழப்பதிக்கப்பட்ட கிட்டண்ணாவின் வரலாற்று தடங்கள் அழிக்க முடியாத பெரும் பதிவாக பரிணமித்து தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. கிட்டண்ணா துடிப்பும் வேகமும் விவேகமும் உள்ள இளைஞனாக விடுதலை போராட்டத்தில் இணைந்து கொண்டவர். எந்த விடயத்தையும் அரைத்துக் கொள்ளும் ஆற்றலும் கிட்டண்ணாவுக்கு இயல்பாகவே இருந்ததால் தலைவரின் எண்ணங்களை சிந்தனைகளை மக்கள் மீது அவர் கொண்டிருந்த எல்லை கடந்த பாசத்தை தலைவர் அருகில் இருந்து கிட்டண்ணா அறிந்து கொள்வார். அளவு கடந்த திறமையோடு வேகமும் விவேகமும் நிறைந்து அவர் இசைப்பார்கள். அவர் மீதான தனி நம்பிக்கையை வளர காரணமாக இருந்தது. தன் மீது தலைவர் வைத்திருக்கும் நம்பிக்கையை நிரூபிக்கும் காலம் கனிந்து வரும் வரை கிட்டண்ணா காத்திருந்தார். 1983 உமையார்புரம் தாக்குதலுக்காக விடுதலை புலிகளின் அணி ஒன்று செல்கிறது. அதிலும் கிட்டண்ணாவும் இருந்தார். தாக்குதலுக்கான களம் தீர்மானிக்கப்படுகிறது. வீதியில் நிலக்கண்ணிவெடிகளை பொருத்திவிட்டு எதிரியின் வரவை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். கண்ணிவெடிகளை கையாளும் போதிய அளவு செயல்திறன் போராளிகளுக்கு இல்லாத காலம் அது. இராணுவ வாகனங்கள் இலக்காக அண்மிக்கும் நேரத்தில் துரதிருஷ்டவசமாக வாகனங்களைக் கண்டு மிரண்டு ஓடி வந்த ஆட்டுக்குட்டியின் கால்கள் பட்டு கண்ணிவெடிகள் வெடிக்க போராளிகள் நிலைகுலைந்து போகிறார்கள். துப்பாக்கி ரவைகளை கக்கியவாறு இரு இராணுவ கவச வாகனங்கள் போராளிகளை நெருங்கி வர பின்வாங்கிச் செல்வதை தவிர வேறு வழி அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் கிட்டண்ணா மட்டம் எதிரி எதிர்கொள்ளும் சாதகமற்ற களநிலையை கருத்தில் கொள்ளாத துணிந்து நின்று தான் வைத்திருந்த ஜீத்திரை துப்பாக்கியால் இராணுவ கவச வாகனத்தை நோக்கி சுட்டார். இலக்கு தவறவில்லை. சாரதி காயப்பட வாகனம் செயலற்று போகிறது. தலைவரின் நம்பிக்கையை மெய்ப்பித்த மகிழ்ச்சியோடு கிட்டண்ணா களம் விட்டு அகன்றார். அவரின் முதல் களமே தனி மனித சாதனையாக அமைந்தது. ஜாழ் மாவட்டத்தில் கிட்டண்ணாவின் வெற்றிகர தாக்குதல்கள் தொடர்ந்தன. எதிரிப்படை ஜாழ் மண்ணில் அவனுடைய முகாமுக்குள்ளேயே முடங்கப்படுகிறது. ஜாழ் கோட்டையை ஆக்கிரமித்திருந்த ஸ்ரீலங்கா படை கிட்டண்ணா பெயரை கேட்டாலே கதிகலங்கி போகும் நிலை உருவானது. மக்கள் மத்தியில் கிட்டு என்ற 3 பெயர் மந்திரமாக உச்சரிக்கப்பட்டது. ஜாழ் மண்ணில் எதிரிப்படையை மட்டும் அவர் வெற்றி கொள்ளவில்லை, மாறாக மக்களின் மனங்களையும் அவர் வெற்றி கொண்டார். மக்கள் பிரச்சனையை தீர்ப்பதில் அவர் அதிக அக்கறை செலுத்தினார். தொழில் நிலையங்கள், நூலகங்கள், மலிவு விலை கடைகள், பூங்காக்கள் என்பனவற்றை நிறுவி மக்களின் வாழ்க்கை நிலையை உயர்த்தினார். கிட்டண்ணாவின் சமூக பணிகள் விரிவடைய அவர் தமிழர் தேசிய தலைவரின் சிந்தனையை பிரதிபலிக்கும் ஒரு உப்பற்ற போராளியாக மக்களால் உணரப்பட்டார். தமிழீழ மக்கள் மனங்களில் மட்டுமல்ல, எல்லை கடந்து வாழும் தமிழர்கள் அனைவருமே கிட்டண்ணாவின் வீர சாதனைகளை அறிந்து பெருமிதம் அடைந்தார்கள். மன்னாரில் வைத்து சிறைப்பிடிக்கப்பட்ட 2 சிங்கள சிப்பாய்களின் விடுவிப்பு தொடர்பாக கிட்டண்ணா தனது இடத்திற்கு சுலங்கா படை தளபதிகளை அழைத்து சந்தித்ததன் மூலம் கிட்டு என்ற பெயர் சிங்கள மக்கள் மத்தியிலும் பிரபலியம் அடைந்தது. இப்படி இருக்கும்போது காயப்பட்ட சிகிச்சைக்காக இந்தியா சென்றபோது இந்திய அரசு வீட்டுக்காவலிலும் சென்னை மத்திய சிறையிலும் கைதியாக அடைத்து வைத்தது கிட்டண்ணாவை. அவர் தமிழகத்திலிருந்து வெளிவரும் தேவை இதழுக்கு போராட்டம் தொடர்பான நீண்ட தொடர் கட்டுரை எழுதினார். சிறையில் இருக்கும் தன்னை விடுவிக்கும்படி கிட்டண்ணா நடத்திய அஹிம்சை போருக்கு அஞ்சு இந்திய அரசு அவரை தமிழத்திலே விடுதலை செய்தது. விடைபெற்ற கிட்டண்ணா வன்னிக்காட்டில் தலைவரை சந்தித்து இந்திய படைக்கு எதிரான போருக்கு இறுதி வரை முகம் கொடுத்தவர். கிட்டண்ணா வாழ்ந்த காலத்தில் புலம்பெயர்ந்து வாழ்ந்த தமிழரிடையே போராட்ட உணர்வையும் தன்னம்பிக்கையை மூட்டியவர். களத்தில் எரிமலை என பல்வேறு சஞ்சிகைகள் மூலம் இடத்தில் நடக்கும் நிகழ்வுகளை மக்களுக்கு எடுத்துச் சென்றார். விடுதலை புலிகள் மாணவர் அமைப்பு, விடுதலை புலிகளின் கலை பண்பாட்டுக் கழகம் என பல்வேறு அமைப்புகளையும் வெளிநாட்டில் அமைத்து செயற்பட்டார். விடுதலை உணர்வையும் தாய் மண்ணின் பற்றுறுதியையும் தாயக மண்ணை விட்டு புலம்பெயர்ந்த மக்கள் மறந்து போகா வண்ணம் தனது செயற்பாட்டை விரிவுபடுத்தினார் கிட்டண்ணா. கிட்டண்ணா எங்குதான் வாழ்ந்தாலும் எப்பணியை செய்தாலும் அவர் மனம் தமிழீழ மண்ணையை சுற்றி வந்தது. தலைவரை, தாயகத்தை, தமிழீழ மக்களை ஆழமாக நேசித்தவர். தமிழத்தில் தனது கால் எப்போது பதியும் என்று ஏக்கத்தோடு காத்திருந்தவர். கிட்டண்ணா எதிர்பார்த்தது போல தமிழீழத்துக்கு செல்லும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது. குவேக்க சமாதான குழுவின் யோசனையோடு ஐரோப்பிய நாடொன்றிலிருந்து சர்வதேச கடற்பரப்பினூடாக எம்வி அகத் என்ற கப்பலில் கிட்டண்ணாவும் அவரோடு தோழர்களும் பயணமானார்கள். யாரும் சென்று வரக்கூடிய சர்வதேச கடற்பரப்பில் இந்தியா தனது சதிவெளியை பின்னியது. இந்திய கடற்படை சர்வதேச கடல் எல்லையில் கிட்டண்ணாவின் கப்பலை மறைத்து வலுக்கட்டாயமாக தனது எல்லைக்குள் இழுத்துச் சென்றது. சமாதான முயற்சிகள் பற்றி இந்திய அரசிடம் எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் அவை பயனற்று போயின. குமரப்பா, புலேந்திரன், திலீபன், ஜூனி என்று விடுதலை புலிகளின் தளபதிகளின் தொடர் இழப்புகளுக்கு காரணமான இந்தியா தனது பொறிக்குள் மூத்த தளபதி கிட்டண்ணாவையும் சிக்க வைத்தது. உயிரிலும் பெரிது தன்மானவை நினைக்கும் தலைவனின் வழியில் வளர்ந்த கிட்டண்ணாவும் 9 தோழர்களும் அன்று ஆட்சியில் இருந்த இந்திய அரசிடம் பணிந்து போகாது தமிழீழத்தை தலைவனை மீட்டவாறு தீயில் கலந்து கடலில் சங்கமமாகி போனார்கள். கிட்டண்ணாவின் இழப்பு தேசிய தலைவரின் ஆத்மாவை மட்டுமல்ல, தமிழினத்தின் ஆத்மாவையே பிழிந்த ஒரு சோக நிகழ்வு. அன்று மக்களால் மனதார போற்றப்பட்ட ஒரு பெருவீரனை இனி எங்கு காண்போம் என்று மக்கள் துடித்தார்கள். பல இழப்புகளை கடந்து வாழ கற்றுக்கொண்ட மக்கள், அந்த மக்களுக்கு கிட்டண்ணாவின் இழப்பு ஜீரணிக்க முடியாத ஒன்றாக இருந்தது. எனினும் தோல்விகளையும் இழப்புகளையும் தனக்கான வெற்றியின் பாடமாக்கிக் கொள்ளும் தலைவர் கிட்டனாம் இழப்புக்கும் புதிய பரிணாமத்தை கொடுத்தார். இன்றைய உலகில் தமிழினத்தின் விடுதலை போராட்டம் ஒவ்வொருவராலும் நிராகரிக்க முடியாத பெரும் வடிவம் புலம்பெயர் தேசங்களில் எட்டி நிற்கிறது என்றால், உலகெங்கும் சிதறி வாழ்ந்த தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து தமிழ் விடுதலையை நோக்கி அவர்களை அணிதிரட்டுவதில் கிட்டண்ணா வெற்றி கண்டிருக்கின்றார் என்றே சொல்ல வேண்டும். அந்த நிலை இன்று இன்னும் விரிவடைந்த மக்கள் புலிகள் என்ற வேறுபாட்டை இல்லாதொழித்து விட்டது. எங்கும் எதிலும் எல்லாவற்றிலும் கிட்டு என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். தமிழினத்தின் ஆன்மாவில் அழிக்க முடியாத ஒரு இடம் அவருக்கு என்றும் உண்டு. எல்லையற்ற திறமைகளாலும் மக்கள் மேல் அவர் வைத்திருந்த உண்மையான பாசத்தாலும் தமிழினத்தில் நீங்காத நினைவுகளை அவர் பதித்துச் சென்றிருக்கின்றார். தமிழின தலைவனுக்கு பெருமை சேர்த்த அந்த ஒப்பற்ற வீரனை இன்னாலும் எவராலும் மறக்க முடியாது.
எங்கள் கால குழந்தை நாளெல்லாம் அவன் பாதங்கள் கிட்டு, எங்கள் போரின் தலைஞன் கண்ணங்கள் அவன் எண்ணங்கள் கிட்டு, அவன் பேரை சொன்னான் நெஞ்சுக்குள்ளே வீரம் வரும். சொல்லுங்கள் தினம் வெல்லுங்கள், சொல்லுங்கள் தினம் வெல்லுங்கள் கிட்டு, எங்கள் கால குழந்தை நாளெல்லாம் அவன் பாதங்கள் கிட்டு, எங்கள் போரின் தலைஞன் சன்னங்கள் அவன் எண்ணங்கள். எங்கெங்கே அவன் கைகள் தொட்டாலும் அங்கங்கே தனி அழகென்றாகும். எங்கெங்கே அவன் பணி என்றாலும் தாயகத்தில் தானே மனசிருக்கும். மண்ணில் வீசும் மண்வாசமாக மனங்கள் எங்கும் கலந்திருப்பான். இதயமதின் சுவாசத்தைப் போல தேசமெங்கும் காதல் கொண்ட மக்களை காக்க காவல் செய்த வீரன் என்றான். சொல்லுங்கள் தினம் வெல்லுங்கள், சொல்லுங்கள் தினம் வெல்லுங்கள் கிட்டு, எங்கள் கால குழந்தை நாளெல்லாம் அவன் பாதங்கள் கிட்டு, எங்கள் போரின் கலைஞன் சன்னங்கள் அவன் எண்ணங்கள்.
கைகள் எடுத்தே நாம் தொழுவோம்.
தன்னுள்ள காலம் வரையும் நெஞ்சில் வன்னினை இருக்கும். சொல்லுங்கள் தினம் வெல்லுங்கள், சொல்லுங்கள் தினம் வெல்லுங்கள், கிட்டு எங்கள் காலக்குழந்தை நாளெல்லாம் அவன் பாதங்கள், கிட்டு எங்கள் போரின் கலைஞன் சன்னங்கள் அவன் எண்ணங்கள், கிட்டு அவன் பேரை சொன்னால் நெஞ்சுக்குள்ள வீரம் வரும். சொல்லுங்கள் தினம் வெல்லுங்கள், சொல்லுங்கள் தினம் வெல்லுங்கள், கிட்டு எங்கள் கால குழந்தை நாளெல்லாம் அவன் பாதங்கள், கிட்டு எங்கள் போரின் கலைஞன் கண்ணங்கள் அவன் எண்ணங்கள்.